எல்லாம் வரல அன்னை பராசக்தி திருவக்கணினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நாம் இன்னும் இந்த 16வது அத்தியாயத்தில் தெய்வீக அசுர சம்பத் விபாக யோகம் அல்ல அது முதல் ஸ்லோகத்தை அபயம் சத்துவ சம்சுத்திகி ஞான யோகம் தனம் தமம் யஜ்ஞம் சுவாத்தியாயம் தபம் தபஸ் ஆர்ஜவம் அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டாவது ஸ்லோகத்தில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். அஹிம்சா சத்தியம் அக்ரோத தியாகம் சாந்தி அபைஷுணம் தயா பூத்தேஷு அலோலுப்துவம் மார்த்தவம் ஹ்ரீஹி அச்சாபலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 11 பண்புகள் இங்கே இருக்குது. நம்ம கடைசியாக நம்ம பார்த்தது தியாகம்னு சொல்லிட்டு அது ரொம்ப சரியாக நமக்கு நவராத்திரி காலத்தில் தியாகம் அப்படின்ற அந்த குணத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது பாஹ்ய தியாகம் ஆந்தர தியாகம்னு ரெண்டு வார்த்தை நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன குறிப்போடு நாம் அதை மெல்ல கடந்து செல்லலாம். என்ன வகையான குறிப்புன்னா பாஹ்ய தியாகம் அப்படின்னு சொல்கிறது நாம் இந்த உலகத்தை நிஷ்பிரபஞ்சம்னு சொல்லி முடிக்குது உபனிஷத். இந்த உலகம் என்பது ஒரு தோற்றம், அந்த தோற்றத்தை உண்மை நம்பியிருக்கின்றது ஒரு மாதிரியான ஒரு வகையான பற்று. அந்த பற்று நமக்கு வந்து நீங்கணும்னு சொன்னால் பற்றுக பற்றான் பற்றினைய பற்றி பற்றுக பற்று விடற்குன்ற மாதிரி இது இந்த உலகம் நிஷ்பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தோற்றம் என்ன தோற்ற மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னால் ஆசிரியன். அவன்தான் பற்றற்றவன். பரிமேல் அழகிறதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப ஈஸ்வரன் சொல்கிறாரு. இன்னும் ஈஸ்வரோ குரு ஆத்மீதி, ஈஸ்வரனுக்கும் குருவுக்கும் வந்து நமக்கு பெரிய வித்தியாசம் சொல்லாதது தான் வேதாந்தம். அதனால் நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு வந்து இந்த பற்று அர்த்தவன் கையில் அல்ல அவனுடைய என்ன உடன் இருத்தல்ல உடன் இருத்தல் ஏனென்றால் அவன் வந்து அறிவன் அப்படின்னு சொன்னான், அறிந்தவன் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரியான ஒரு புரிதலோடு நாம் வந்து இந்த விஷயத்தை உள்வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல தியாகம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை இந்த லௌகீகத்தை வந்து மனசளவில் அல்ல அறிவளவில் ஒரு அந்த அறிவுக்கு என்ன தேவைன்னா ரெண்டே விஷயம் இல்லை சாதனா சதுஷ்டத்தில் முதல் ரெண்டு விவேக வைராக்கியம். விவேகத்தால் வந்து இந்த உலகம் தோற்றம் என்று கண்டடைந்து வைராகியத்தால் அதை வந்து பற்றெடுத்து விட்டு இதுதான் விஷயம். அது எங்கே நடக்கணும்னா மனசுக்குள்ளே நடக்கணும் நமக்கு இல்லையா. அப்போ அந்த தியாகம்னு சொன்னார். ஆனால் இந்த ப்ரொசஸ் அந்த இந்த தியாகத்தை அல்ல இந்த உலகத்தை வந்து அப்படியே விட்டுறது அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது அது ஈஸ்வர மயமாக்குது. ஈஷாவாசியம் இதகம் சர்வம் மெல்ல நம்ம உபனிஷத்துக்குள்ளே வந்து அப்படியே நம்ம தவழ்ந்து ஊர்ந்து மெல்ல நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய காடு அப்படின்னு சொன்னான் இல்லையா. அந்த காட்டுக்குள்ளே நிறைய பொக்கிஷங்களை நம்ம கண்டடையலாம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து என்ன ஆராய்ந்து அதாவது எடுத்துக்கொண்டு அங்கே காட்டுக்குள்ளே போகிறப்ப நமக்கு நிறைய காட்டுப்பூக்களும் என்ன மிருகங்களும் நிறைய நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்டறியறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் எதையெல்லாம் நாம் வந்து கண்டறியறோம்லாம் அது எல்லாத்தையும் வந்து சீர்தூக்கி விசாரம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து எது உண்மை எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தெளிவு நம்ம அறிவுக்கு எப்பொழுதுமே உண்டு. அது ரொம்ப பிரஜ்ஞபூர்வமாக செய்யக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதனுக்கு எப்பொழுதுமே வந்து எப்பேற்பட்ட ஒரு அறிவு கூர்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நல்லது கெட்டது ஏன்னா என்ன வேண்டுதல் வேண்டாதது அது மட்டுமல்ல அதையும் தாண்டி இன்னும் உற்று கவனிக்கக்கூடிய இன்னும் உன்னிப்பாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் நாம் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்து வந்தது உலகத்தை அடையிறதுக்கா அல்ல உலகத்தை வந்து அறியறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கு. வாழ்க்கையை வந்து அடைய வந்திருக்குமா, அனுபவிக்க வந்திருக்குமா, அல்லது வந்து அறிய வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அடிப்படையில் வேதாந்தம் என்பது என்னன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை நம்ம அறிய வந்திருக்கோம். வாட் இஸ் ஆல் திஸ் அபவுட், இது என்ன இது அப்படின்னு கண்டு அறிவது. அதான் அதான் நமக்கு ஆசிரியனாக இருப்பவனை வந்து அறிவன் சொல்கிறோம், ஆசான் சொல்கிறோம் இந்த வார்த்தைக்கெல்லாம். ஆக இதை நம்ம எதுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அறிய வந்திருக்கோம் அப்படின்ற அறிய வந்திருக்கோன்ற ஒரு தெளிவே தான் விவேகம். ஆனால் அறிவது மட்டுமல்ல அனுபவிக்கிறதும் உண்டு, இல்லை அடைவதும் உண்டு அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படி இருக்கிறது தான் சம்சாரம். இல்லை இது அடைவதல்ல அனுபவிப்பதல்ல அப்படின்னு தெளிவு வர்றதுக்கு நமக்கு வைராக்கியம் தேவை. அதான் சாதனா சதுஷ்டத்திலே எல்லாத்தையும் தெளிவாக வந்து சாஸ்திரம் விளைக்கிறோம் நமக்கு. ஸோ அதை வந்து பிரித்து பிரித்து பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அறிவு தேவை. அதுக்கு தான் வந்து பெரியவங்க நுண்ணறிவு தேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நுட்பமான நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய எசன்ஸை, அதனுடைய மையத்தை கண்டறிவது, அதனுடைய மைய பொருளை கண்டறிவது, மையமாக சொல்லி வைக்கிறதுன்னு வாங்க. அந்த இடத்துல மையமான பொதுவான வந்துடும். மையமாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அப்படின்னா பொதுவாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு வந்துடும். ஆனால் மைய பொருள் எது, எசன்ஸ் அசாரம் எது, இந்த உலகம் அசாரம்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழ் வேதாந்தத்தில், இந்த உலகத்தை அசாரம்னு இருவாங்க. அப்போ அது சாரம் என்ன அப்படி சொல்லும் பொழுது, ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை இருக்கு இல்லையா, அந்த கல்வி முறை பொதுவாக எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் கருத்துக்களை உள்ளுவாங்க. அது அது கல்வி முறையில் மத உலகம் பொருள் அதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேலே போகணும்னு சொன்னால் கருத்துக்களால் ஒட்டுமொத்த உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ கருத்துக்கள் அப்படின்னு சொன்னால் எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம கருத்தை வந்து ஒட்டு மொத்தமாக நாமெல்லாம் நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்காங்க நல்லா பார்த்து சொன்னால் ஒவ்வொருத்தரையும் நம்மளை வந்து அரசியலாக்கப்பட்டிருக்கின்றோம். அரசியல் அப்படின்னு சொன்னாவே அரசியல்னால் எதுவும் தப்பாக இல்லை, அரசியல் அப்படின்னு சொன்னாவே ஏன்னா பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே என்ன சொன்னால் ஒரு சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சமூக என்ன புரிதல் அதைத்தான் நம்ம பாலிட்டிக்னு சொல்லுவோம். அப்போ அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு கருத்தாக்கம் இருக்கும், இது நாட்டுக்கு நல்லது, இது சமூகத்துக்கு நல்லது, இது குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால் இந்த நாட்டுக்காக தேசியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, தேசியம் அப்படின்னு வார்த்தை இருக்குது, நேஷ்னாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தேசியம்னு ஒரு வார்த்தை இருக்குது, இந்த நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்ன ஏன் நாட்டுக்காகனா இந்த சமூகத்துக்காகன்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் அதை வந்து நல்லா என்ன விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளெல்லாம் நுகர்வோர்கள் கன்சூமர்ஸாக மாற்றி இந்த சமூகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய கடப்பாடு, இந்த சமூகம் என்பது உங்களுடைய பொறுப்பு, இந்த மாதிரிலாம். ஸோ இதுக்கு தான் கருத்தியல்னு பேர். ஒரு கருத்தை வச்சு ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஏன்னா எதுக்கு இந்த அளவுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ ஆன்மீகனா கட்டுடைத்தல். அப்போ கட்டுடைத்தல் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் ஹவ் வி ஹவ் பீன் என்ன நம்மளை வந்து எப்படி இவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா காலகாலமாக அது வந்து நம்மளை உருவாக்கப்பட்டனால நமக்கு அதுதான் சரின்னு தோணிடும். ஆனால் ஆன்மீகம் என்பது என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அரசியல் உருவாக்கம் இருக்கு இல்லையா, இந்த சமூகவியல் இருக்கு இல்லையா, இந்த குடும்ப என்ன சமூகம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு உடைத்து வெளியே வந்து இட் டாக்ஸ் அபவுட் தி இண்டிவிஜுவல், தனி மனிதன் சொல்லி அவன் தனி மனித பிரஜை வந்து எப்படி செயல்பட்டுருக்குன்னு பார்க்குறது தான் வந்து ஆன்மீகம். ஒட்டுமொத்த சமூக மனம் ஒன்று இருக்கு இல்லையா, பொது புத்தின்னு சொல்கிறோமே, சமூக மனம் ஒன்று இருக்குது, அல்ல குடும்ப என்ன உள்ளம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா குடும்பம்னா கொஞ்சம் உள்ளே வந்தது, வீட்டுக்குள்ளே தானே ஒரு பத்து பேர் நம்ம இருக்கிறோம். குடும்ப உள்ளம் என்பது, சமூக மனம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கட்டமைக்கப்பட்டது. சில சில என்ன தேவைகளுக்காக, சில சௌகரியங்களுக்காக அதை தப்புன்னு சொல்கிற சாஸ்திரம் அப்படிலாம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் ஆல் என்ன, இதெல்லாம் வந்து என்ன இஸ் இட் வாஸ் பில்டப் பில்ட் இல்லையா, அதனால தான் அது நிறைய கோட்டைகள்லாம் இருக்குது நமக்கு. ஸோ அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற நமக்கு என்ன இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறது ரொம்ப சரி அப்படின்னே தோணும். அப்போ அதையும் தாண்டி சிந்திக்கக்கூடியிருந்தால் மெய்ஞானிகள். அப்போ நம்ம சிந்திக்கக்கூடிய இந்த விஷயம் ஆன்மீகம் சொல்கிறோம், அது என்ன மெய்ஞானம்னு சொல்கிறாங்க. யார் மெய்ஞானிகள் அல்லது யார் எது மெய்ஞானம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாத்தையும் கட்டுடைத்து முதல் ஒரு அரசியலாக்கம் தேசியம்னு சொன்னோம் இல்லையா, பிறகு சமூகம்னு சொன்னோம் இல்லையா, அப்புறம் குடும்பம்னு சொன்னோம் இல்லையா, அப்புறம் தனி மனிதன் இல்லை இண்டிவிஜுவல் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் கட்டுடைத்து அதுக்கு சாராம்சமாக அதற்கு மையமாக அதற்கு எசென்ஷியலாக என்ன இருக்குது அப்படின்னு கண்டறியதற்குல்ல, அதை தான் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்படி கண்டறிந்த மெய்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி எதை கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த நவராத்திரியில் நம்ம சிந்தித்த மாதிரி நமக்கு இது இந்த இத்தனை உலகம் இருந்தோம், இத்தனை என்ன சௌகரியங்கள் இருந்தோம், இத்தனை வசதிகள் இருந்தும், இத்தனை நுகர்வுகள் இருந்தும், இத்தனை சுகங்கள் இருந்தும், இந்த சுகத்தையெல்லாம் தாண்டி அதுக்கு அப்பால் வந்து ஏதோ எனக்கு வந்து ஒரு சின்ன என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு சின்ன ஒரு அலை மோதல் இருக்குது, எனக்கு ஒரு நிலை கொள்ளாமை இருக்குது. இந்த நிலை கொள்ளாமைக்கு எது காரணம் என்று தனக்குள்ளே கண்டடையிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம தெய்வம்னு சொன்னோம். அது வரைக்கும் புரியுதா? அப்போ தனி மனிதனின் அகத்தேடல் இருக்குல்ல, அப்படி அப்படி தேடி துளாவும் பொழுது அவனுக்கு கிடைப்பது தான் இந்த குறியீடுகள்னு சொன்னோம். அது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்காக நான் திரும்ப இதை வந்து கொஞ்சம் மீள் சிந்தனை செய்ய விரும்புகின்றேன். அப்போ இந்த அது என்னவாக இருக்குது, அது ஒரு அது என்னன்னு சொன்னால், அதை தான் நம்ம சாஸ்திரம் பிரஜைன்னு சொல்லுது. பிரஜைன்னா ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த உள்ளுணர்வு என்னவா இருக்குன்னு ஆதி மனிதன் கண்டடைந்தது இருக்குல்ல, அதை தான் நம்ம குறியீடுன்னு சொன்னோம். அது லிங்கமாக இருக்குது, சக்கரமாக இருக்குது, அல்லது வேலாக இருக்குது, சூளமாக இருக்குது, இன்னொன்றும் மாதிரி ஈட்டியாக இருக்குது, அம்பா இருக்குது, கும்பாக இருக்குது, ஒரு ஒரு கும்பு மாட்டு கும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கும்பாக இருக்குது, அல்லது ஒரு புலி தலையாக இருக்குது, ஒரு சிங்கமாக இருக்குது, என்னென்னமோ இருக்குது இல்லையா. அப்போ சமூகவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சமூக மனத்தை ஆராய்ச்சி பண்ணுற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது காலகாலமாக இந்த மக்கள் அவங்களோட புழக்கத்தில் இருந்தனால இப்படி சாமியை வந்து சிங்கமாக புலியா அல்லது என்ன வாராகம் என்ன பன்றியா அல்லது வளமா அல்லது இயற்கையை வழிபடுறாங்க. இந்த இயற்கை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த வானம் மண் எல்லாம் சொல்லி நெருப்பு சொல்லி இதெல்லாம் வழிபடுறாங்க அப்படின்னு அது ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி வந்து கொஞ்சம் லாஜிக்கல் இருக்குது, கொஞ்சம் ரேஷ்னலாக இருக்கும், ஆனால் அது மட்டுமே உண்மை இல்லை. அப்புறம் தனி மனிதன் வந்து கண்டடைகிற உருவங்கள் இருக்கு இல்லையா, உருவகங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதான் அந்த குறியீடு லிங்கம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. அப்புறம் மெல்ல அதுவே என்ன ஆச்சு, அதே சிவமாக ஒன்று மட்டும் எடுத்துக்கோமே, ஈஸியாக இருக்குது நமக்கு சிந்திக்கிறதுக்கு. அப்படி சிவமாக அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு தோடுடைய சேவையின் விடையேறிய தூவன்மதி சூடி அப்படி வச்சுக்கோமே, அல்லது ஆத்தாலே எங்களை அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம் பூ நிறத்தாலே, புவி அணுங்க காத்தாலே, அங்கையில் பாசாங்கசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே, இப்படி கண்டடைஞ்சவங்க இருக்காங்களே. அபிராமப்பட்டு இப்படி கண்டடைகிறாரு, திருஞான சம்பந்தர் அப்படி கண்டடைகிறாரு. அப்போ பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கண்டடைந்த உருவகங்கள் அப்புறம் உருவங்கள் இருக்குல்ல, அதையும் வந்து நித்தியம்னு நினைக்கிறாங்க, நிலையானது நினைக்கிறாங்க. அது ஒரு பக்தி மனம் அப்படி தான் நினைக்கும், அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு நிலைப்பாடு, இங்கே ஆராய்ச்சியாளர்கள் சமூகவிய ஆராய்ச்சியாளர்கள் பெரிய பெரிய என்ன இந்த என்ன ஒட்டுமொத்த நம்ம வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணவங்க, நம்மளுடைய வரலாற்று ஆராய்ச்சி வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணவர்கள், நம்ம மனித வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது தப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையான என்ன, அதான் சொன்னால் கருத்தியல்னு ஒரு வார்த்தை பார்க்க வேண்டும். வந்து எல்லாம் வந்து ஐடியாலஜிஸ்ன்னு சொன்னோம், அவங்க ஒரு கருத்தாக்கம் பண்ணுறாங்க, இவங்க ஒரு கருத்து, பக்தர்கள் ஒரு கருத்தாக்கம் பண்ணுறாங்க. அதான் தட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் என்ன பக்தி மூவ்மெண்ட் ஆஃப் தி 8th சென்ச்சுரி. நம்மளோட நாயன்மார்கள் இவ்வளோ சரித்திரம் உங்களுக்கு தேவையான மாதிரி எனக்கு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாயன்மார்கள்லேருந்து ஆழ்வார்கள்லேருந்து பெரிய பெரிய பக்தி மூவ்மெண்ட், பக்தி இயக்கம், அதுதான் மெல்ல எழுந்து நார்த் இந்தியா வரைக்கும் போணுச்சு. அது ஒரு அப்போ அவங்க கண்டடைந்த அந்த உருவங்கள் இருக்கு இல்லையா, அது சிவமாக இருக்கட்டும், கிருஷ்ணனாக இருக்கட்டும், அல்லது என்ன தேவியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சத் நித்தியம் நிலையானதுன்னு நம்புகிறாங்க ஒரு பக்கம். இப்போ இந்த ஆராய்ச்சியை, இதை வந்து ஆராய்ச்சி பண்ணவங்க தொடர்ந்து இதை பற்றி வந்து தேடி அந்த மக்களுடைய சமூகம் இருக்க சமூக ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதெல்லாம் சமூகத்துடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஆன்மீகத்தின் நிலைப்பாடு என்னன்னு சொன்னால் ரெண்டுமே இல்லை. இது ஆதி மனிதனின் ஆதி மனத்தின் தேடலின் கண்டடைதல்னு சொல்லுது. இஸ் டிஸ்கவரி வாட் என்ன அப்படின்னு கேட்டால், அது எது, நான் என்னவாக இருக்கேன், நான் இப்போ மனுஷனாக இருக்கிறேன், ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், ஒரு ஒரு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு வந்து நிறைய பொறுப்புகள் கடமைகள்லாம் இருக்குது, அந்த பொறுப்புகளை எனக்கு நிறைய ஒரு பாத்திரங்களை நான் உருவாக்கியிருக்கு, நான் அம்மாவாக இருக்கேன், நான் அப்பாவாக இருக்கேன், நான் அதுவாக இருக்கேன், இதுவாக இருக்கேன், இதெல்லாம் சரிதான். அதையும் தாண்டி நான் என்னவா, இதெல்லாம் வந்து சரிதான், ஆனால் இதில் எனக்கு நிறைவு இருக்கெல்லாம் எனக்கு நிறைவு இல்லாமல் இதையும் தாண்டி நான் என்னவா இருக்கின்ற ஒரு தேடல் இருக்குது என்கிட்ட இருக்குல்லையே, அதுதான் ஆன்மீக தேடல்னு சொல்கிறது. அந்த தேடலில் நான் கண்டடைந்தது என்னன்னு சொன்னால், நான் வந்து இதுவெல்லாம் மட்டுமல்லாமல் இதுக்கும் அப்பால், அப்பாலுக்கும் அப்பால், அப்பாலுக்கும் அப்பான்ற திருநாவுக்கரசர். இதோ நம்ம இது புதுசாக சொல்லலை, புது வார்த்தைகளை நம்ம இதை வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். அப்போ அப்பாலுக்கும் அப்பால், அப்பாலுக்கும் அப்பால், இது வந்து என்னவாக இருக்கும்னு சொன்னால், தி பியான் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதீதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதீதம்னு சொல்கிறோம். இன்னும் நிறைய வார்த்தைகள் நம்ம சாஸ்திரத்தில் நம்ம கண்டடைகிறோம். அது எப்படின்னு சொன்னால், சச்சித் ஆனந்தம்னு சொல்கிறோம். நிறைய வார்த்தைகள் நமக்கு இருக்குது. அது எப்படின்னு குணாதீத்தம்னு சொல்கிறோம். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் உடனே புரிச்சு பார்த்துக்கணும். நம்ம சாஸ்திரம் படிச்சிருக்கிறதுனால நம்ம பேசும்பொழுது உடனே இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து பட்டு, ஓ இதைத்தான் சொல்கிறோம் அப்படின்னு முதல் புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உண்மை தெளிவாகுது என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வந்து எப்படி நாம் இந்த, நான் வந்து ஒரு ஒரு கணவனாக இருந்து, ஒரு மனைவியாக இருந்து, ஒரு அப்பாவாக இருந்து, ஒரு சமூக மனிதனாக இருந்து மேல் அது இதில் இந்த போதாமையை உணர்ந்து என்னுடைய சாரம் என்ன, என்னுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் கண்டடைகின்ற நான் அப்படின்ற இந்த பிரக்ஞை இருக்கு இல்லையா, அந்த பிரக்ஞையை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது, இப்போ நான் கண்டடைஞ்ச எப்படி வந்து பாஹ்ய தியாகம்னு சொன்னால், இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை தியாகம் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் விடணும். வேட்கை விட்டவனுக்கே வேதாந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரியுது. நம்ம விரும்புகிறோமே மெல்ல நம்ம அப்படியே மெல்ல என்ன ஆகணும்னா தியாகம் பண்ணிட்டு வரோம். விடுறதுன்னு சொன்னால் வெறுப்புலையோ கசப்புலையோ விடுறதில்லை, மெல்லே நமக்கே தெரியுது, தானாக கலந்துக்குது எல்லாம் இல்லையா. மெல்ல மெல்ல போதும் அப்படின்னு தோணுது, போதுமென்ற மனம் வந்துடுது நமக்கு இல்லையா. அப்படி வெளில வரும் பொழுது அப்புறம் இதை தியாகம் பண்ண தெரிஞ்சு நமக்கு, வி கெட் ஃபிக்ஸ்ட் வித் அவர் டிவோஷன். நம்ம பக்தி இருக்கு இல்லையா, பக்தியில் வந்து சிவம்ன்றது சத்தியம்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். இதுதான் கருத்தாக்கம்ன்றது. இப்போ சைவம்ன்றது ஒரு கருத்தாக்கம், வைஷ்ணவம்ன்றது இன்னொரு கருத்தாக்கம், சாக்தம்ன்றது இன்னொரு கருத்தாக்கம், கானாபத்தியம்ன்றது இன்னொரு கருத்தாக்கம், கௌமாரம் என்றது இன்னொரு கருத்தாக்கம், சௌரம் என்றது இன்னொரு கருத்தாக்கம். ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டால், ஆத்மா பிரம்ம அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு ஒரு உண்மை. அதைத்தான் இந்த இதை சிந்திக்கும் பொழுது நமது இதுதான் தத்துவப்படுத்துதல்னு இதுக்கு பேர், தத்துவமாக அது புரிஞ்சுக்கிறது தத்துவப்படுத்துதல்னு பேர். தத்துவமாக நம்ம சிந்திக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் தாண்டி நம்ம என்னவாக இருக்குன்னு சொன்னால், நாம் வந்து எந்த விதமான அடையாளங்களும் அற்று, எந்த விதமான உருவங்களும் அற்று. அதனால தான் வந்து இப்போ ஒரு நல்ல பாடல் நமக்கு இருக்கிறது வந்து வளர்ப்பெருமான் தான். முதல் அவர் சிவம் சிவம்னா பாடினார், இல்லை இல்லை அந்த சிவம் வந்து ஜோதியாக இருக்குன்ட்டார். உடனே சைவர்கள்லாம் கோபம் வந்துருச்சு, அது எப்படி நீங்கள் ஜோதின்னு சொல்ல முடியும், அது சிவம் சிவம்தான், இல்லை இல்லை அது வந்து பிரம்மாண்டமான வந்து ஒரு ஒளி ஒளி என்ன பேரொளி அப்படின்னார், ஒளி பிழம்பு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எல்லாருக்கும் வந்து என்ன ஆயிடுது, ஒரு மாதிரி உடம்புலாம் என்ன நெளிக்கிறாங்க, இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவர் சொல்கிறார், ஜோதி 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 சிவம் சிவம்தான், ஆனால் ஜோதி அது, ஜோதி 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 சிவம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சுயம்ன்ட்டார். எங்கே முடிக்கிறார் பாருங்கள், அந்த சுயம்தான், சுயம்னா அங்கே சுயம்புன்னு அர்த்தம், சுயம்தான் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அடையாளமற்ற சுயம், அதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. இப்படி இது ஆந்தர தியாகம்னு இதுக்கு பேர். என்ன ஆனால் பக்தர்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த பக்கம் ஆய்வாளர்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு யாருக்குடைய கண்டடைதல் அப்படின்னு கேட்டால், ஆனால் தான் இதைத்தான் நம்ம மோக்ஷன்னு சொல்கிறோம். மோக்ஷ விடுதலை என்பது தனி மனிதனுக்கு தான், ஒட்டுமொத்தமாக கூட்டத்துக்கு இல்லை. கூட்ட மாயில் இது சிக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டறிஞ்சன்னு அவர் என்ன பண்ணார், வளர்ப்பவன் சரிப்பா புரியலையா கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு பசாம ரூமில் போய் உட்காந்துடுறார். அப்புறம் அவர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. தாய்மான சுவாமிகளும் அப்படி தான், ஒரு பெரிய ஆலமரத்து வேறு கடியில் போய் உட்காந்துருவார். அப்படி என்னன்னு யாருக்கும் தெரியாது அவர். ஆக இப்பேற்பட்ட தியாகம் இருந்தால் ஒழிய இந்த உண்மையை நம்ம கண்டடைய முடியாது. அதனால் இது விஷ் நாட் கெட் என்டெங்கிள் வித் ஐடியாலஜிஸ். திஸ் இஸ் ஐடியலிசம்னு சொல்லுவாங்க. இது வந்து கருத்தியல் அல்ல, கருத்தாக்கம் அல்ல. இது என்னன்னு சொன்னால் இது வந்து என்ன உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக இதுக்குள்ளெல்லாம் அப்படியே சிக்கியிருப்போம். இதுதான் தத்துவம்னு சொல்கிறது. இப்படி தான் இந்த சப்ஜெக்டை நம்ம அப்ரோச் பண்ணணும். இது அப்போ நம்ம யாரை கண்டடைகிறோம், நம்மை நாம் கண்டடைகின்றோம். அது என்னவாக இருக்குது, என்னுடைய தொல் மனமாக அந்த மனத்தில் இருக்கின்ற என்ன பிரஜையாக பிரஜானம் பிரம்மன் தெளிவாக சாஸ்திரம் வந்து அதை பேசுகிறது. சாஸ்திரம் எந்த விரோதம் கிடையாது நமக்கு, ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் அது நம்ம எப்படி உள்வாங்கி போகிறோம்ன்றது தான் நம்மளை பொறுத்திருக்கு. ஆக இங்கே குணங்களில் வந்து நாம் அடையக்கூடிய இந்த விழுமியங்களில் ரொம்ப உயர்வாக சொல்கிறது தியாகம் பண்ணுறது. ஆனால் அந்த தியாகத்தை அடையிறதுக்கு தியாகத்தை இப்படி புரிஞ்சுக்குவாங்க, முதல்ல பாஹ்ய தியாகம், அப்புறம் ஆந்தர தியாகம்னு உள்ளே இருக்கின்ற நமக்கு சில நிறைய கான்செப்ட்ஸின் தேரீஸின் உருவங்கள் குறியீடுலாம் இருக்குல்ல, அழத்தி தியாகம் பண்ணி என்னை நான் கண்டடைதல், அவ்வாறு அறிவார் அறிகின்றதால் அவ்வாறு அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவர் அறிஞ்சிட்டார். பேசா என்ன பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொல்கிறார். ஆசா நிகழும் துகளாயின் பின் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு என்ன யார் அறிஞர்நாதர். ஆக இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் சரி சரி இவ்வளவு என்ன தத்துவார்த்தமாக இந்த விஷயம் வந்து இவ்வளோ நுட்பமாக இவ்வளோ நுணுக்கமாக இருக்கா அப்படி தெரியறதுக்கு, சரி இதெல்லாம் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னு கேட்டால், அடுத்து நாம் இந்த தியாகத்தை பண்ணுறதுக்கு இந்த பற்ற அறுக்கிறதுக்கு தியாகம்னாமே சன்னியாசம்னு அர்த்தம். அதுவா அதுதான் அர்ஜுன் கேட்குறான் இல்லையா, பருண்ட அத்தியாவில் கேட்பான், சன்னியாசத்துக்கும் தியாகம் எந்த வித்தியாசம் இருக்கான்னு. எந்த வித்தியாசம் இல்லைப்பா, ரெண்டும் ஒன்று தான்றார் ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ பற்ற அறுத்தல் தான் சன்னியாசம் இல்லையா. ஒரு காலகட்டத்தில் விரும்புகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போகத்தான் வேண்டும் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது சரி அதுக்கு அதான் சரி இந்த மாதிரியான ஒரு உண்மையை நாம் வந்து கண்டடைகிறதுக்கு அல்லது உள்ளத்தில் உணர்வதற்கு உள்ளுணர்வால் இதை வந்து தொட்டு என்னை எடுப்பதுக்கு என்ன வேணும் சொன்னால், அடுத்த குணமாக நம்ம வந்து குணங்களை பற்றி தான் பேசுகிறார். இப்போ அடுத்த குணம் சாந்தின்னு சொல்கிறார். சாந்த் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஒன்று. இங்கே சாந்தி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் தான். சாந்தி அப்படின்னா அமைதி, மன அமைதி, மன ஒடுக்கம். அது வந்து எப்போ வரும்னு சொன்னால் எல்லாத்தையும் தியாகம் பண்ண, அதான் தான் தியாகத்துக்கு அப்புறம் வச்சுருக்கார். அதை நல்லா பாருங்கள், நமக்கு எப்போ வந்து மன அமைதி ஏற்படும், இருப்பது போதும், இதற்கு மேல் வேண்டாம், எல்லாம் சுமை அப்படின்னு ஒரு ஒரு மனநிலை வரும் பாருங்க. இப்போ மனசு என்ன ஆயிரும், அமைதியாயிரும். அப்போ சாந்தி அப்படின்னு சொல்கிறது எது 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 சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால், நம்ம மனம் சம்மந்தப்பட்டது. எப்படி இருக்குது இன்றைக்கி மனசு? மனசு ஒரு மாதிரி ரொம்ப அலோலப்பட்டுருக்கு, ரொம்ப குழம்பி போயிருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு, ரொம்ப என்ன சொல்கிறோம்ல. எப்போதாலும் நம்ம இசை நம்மளை எப்பொழுதுமே நமக்கு ஆக்சுவலி மனம் ஒரு கருவி அப்படி சொன்னாலும் கூட அது கர்த்தாவாக தான் இருக்குது. இல்லை நம்ம என்ன தான் மனம் ஒரு கருவி கருவின்னு சொன்னாலும், இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னாலும், அது இந்த பர்சனாக தான் இருக்குது, கர்த்தாவாக தான் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டடையணும்னு சொன்னால், மனம் ஒரு கர்த்தா அல்ல கருவின்னு கண்டடையணும். சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு கருவி தான் அப்படின்னு அதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதை பற்றி சிந்திக்கணும். அதை சிந்திக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு கருவி எப்படி கருவியாக வச்சுக்கணும். கருவின்னா என்ன அப்படின்னா நம்ம சர்வன் அர்த்தம், கர்த்தானா நம்ம மாஸ்டர் அர்த்தம். இல்லை இருக்கு, அதெல்லாம் சிந்திச்சிருக்கோம். நாம் கர்த்தானா யார், நான் அப்படின்னா ஐம் த மாஸ்டர் ஆஃப் திஸ் ஹவுஸ், ஐம் த மாஸ்டர் ஆஃப் மை செல். கர்த்தானா மாஸ்டர்னு அர்த்தம், கருவின்னா சர்வன் அர்த்தம். இது எனக்கு உதவி செய்யுது, ஃபேன் இருக்குது அது ஒரு கருவி, எனக்கு வந்து காற்று அடிச்சுட்டு இருக்கு, இந்த மைக் இருக்குது ஒரு கருவி, சவுண்டு வந்து எம்ப்ளிஃபை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நல்லாவே தெரியும். இல்லை இது ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஆனால் அடிப்படையில் நம்மளை விட்டு நம்ம நோக்கிட்டே இருந்தோம்னா என்ன தெரியும், மனசு வந்து என்ன கருவியாக இல்லை கர்த்தாவாக இருக்குது இல்லையா. அப்போ யூ ஹவ் டேக்கன் அவர் செல்ஃப் ஃபார் த மைண்ட், தேட்ஸ் அவர் சம்சாரம், அதுதான் நம்முடைய சம்சாரம். சரி, இதை வந்து நம்ம எப்படி வந்து இதை 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 நாம் வந்து ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா இது இது இந்த மனம் நமக்கு என்னவாக இருக்குன்னா, மனம்தான் நமக்கு வந்து அறிவை அடையும் கருவி. ஒரு அறிவை அடையிறதுனா மனசு மூலமாக தான், ஓ அப்படின்னு நல்லவங்களா கெட்டவங்களா அன்பானவங்களா வேறு மாதிரியா அப்படின்னு மனசான கண்டெழுது. பார்த்தோன்னே தெரியும் நமக்கு, இல்லை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பேசக்கூட வேணாம், கண்ணாலே பேசிடுவோம்ல. அப்போ எது கண்ணால் பேசுது? மனசு தான் பேசுது கண்ணால். இல்லை அவ்வளோ சக்தி இருக்குது இந்த மனசுக்கு. அப்போ அது என்னவாக இருக்குன்னா, அது மனசு தான் அறிவை அடையும் கருவி. அது மட்டும் இல்லாமல் மனசு தான் இன்ப துன்பத்தையும் வந்து சுகதுக்கத்தையும் அனுபவி. மனசு தான் சுகதுக்கத்தையும் அனுபவிக்குது. நல்லா உற்று கவனித்தோம் அப்படின்னு சொன்னால், மனம்தான் வந்து அப்புறம் சுகம் ஒரு மனம்தான் வந்து அறிவையும் அடையுது அறியாமையும் அடையுது. எது அறிவு எது எது அறிவு இல்லைன்னு மனசுக்கு தான் தெரியுது. எது சுகம் எது துக்கம்னு மனசுக்கு தான் தெரியுது. யார் வேண்டியவங்க வேண்டாமவங்க மனசுக்கு தான் தெரியுது. யார் நண்பர் யார் எதிரி எல்லாம் மனசுக்கு தான் தெரியுது. அப்போ எல்லாவற்றையும் கண்டடையக்கூடியது மனசாக இருக்குது. ஒன்று நமக்கு யதார்த்தத்தில் இருக்குது. ரெண்டு ரெண்டு வந்து மனசு அப்புறம் சில்ல இவ்வளோ துவேஷம் வேண்டாம், இவ்வளோ கோபம் வேண்டாம், இவ்வளோ வருத்தம் வேண்டாம், இவ்வளோ என்ன துக்கம் வேண்டாம் அப்படின்னு மனதான் யோகியாகவும் இருக்கான். இது என்ன யோக சூத்திரம் பதஞ்சலி சொல்கிற மனசு வந்து யோகியாகவும் இருக்குது பாருங்கள். அதுக்கு எந்த தெரியும், வேண்டாம் வேண்டாம், இல்லை இல்லை நான் அப்படிலாம் இருக்க தயாராக இல்லை அப்படின்னு மனதான் மனசான் யோகம் செய்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. அப்புறம் மனம்தான் ஞானம் அடையிறதுக்கும் கருவியாக இருக்குது. முதல்ல நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம் மனம் என்னென்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ தான் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சரி எதை எதா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். என்னவாக இருக்குன்னே தெரியாமல் அப்போ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னவாக இருக்குன்னு முதல்ல கண்டடைஞ்சிட்டு வரிசையாக பார்த்துக்க சொன்னால், மனம்தான் எல்லாமாவும் இருக்குது. அதான் அடிக்கடி மனசை பற்றி, மனமே சுகமே, மனம் மனம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம். பாருங்கள் எத்தனை ஒரு எங்கே அறிவுக்கு எங்கே இருக்குது பழமொழிகள், மனசுக்கு 1000 பழமொழி வச்சுருக்கோம் நம்ம. மனம் போல் மாங்கல்யம் எங்கே நடக்குது? மனம் போல் மாங்கல்யம் நம்ம ஆறுதலாக சொல்லிக்க வேண்டிதான். சரி அப்படி நெளிகிறாங்க சொல்லும்போதே, காலையில் ரெண்டு பேர் சொல்லும்போதே அப்படி நெளிகிறாங்க. ஏன்னு சொன்னால் இல்லை மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க சாமி, என்ன சொல்கிறீங்கன்னு இதை பார்த்தாலும் தெரியுதில்ல. இல்லை இல்லை, வாழ்க்கை வந்து அவ்வளவு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவ்வளவு சிக்கல் நிறைஞ்சதாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. யாருக்குன்னு சொன்னால் எல்லோருக்கும் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கை ரொம்ப எப்படி இருக்குது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஒரு மாதிரி ஈஸியாக போகுது. யாரெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கொஞ்சம் யோகத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ, இவங்களுக்கு தான் சுவாமி இதெல்லாம் தெரியாதப்ப நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். தெரிஞ்சு இன்னும் குழப்பமாக இருக்குது, இன்னும் சிக்கலாக இருக்குது. அப்போ யாரெல்லாம் த ஒன் ஹூ கம்ஸ் டு ரிலிஜன், அதாவது ஆன்மீகம் வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் குழம்புறவங்க தான் தெளிவாங்க, குழப்பம் இல்லாதவங்க அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கும் வாழ்க்கை ஓடும், நமக்கும் வாழ்க்கை ஓடும். ஆனால் எப்படி ஓடுன்றது முக்கியம், எப்படி ஓடுன்றது முக்கியம் இல்லையா? ஆக அடுத்து இந்த மனத்தை பற்றி சிந்திக்கும் போது, அதனால தான் நமக்கு இந்த மனசுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு கல்வியை புகட்ட வேண்டியிருக்கு. நான் பேசக்கூடிய இந்த கல்வி அப்படின்னு சொல்கிறது நம்ம ஸ்கூலில் கிடைக்கிற கல்வி இல்லை, அது வடிவமைக்கப்பட்ட கல்வி, அது அரசியலாக்கப்பட்ட கல்வி, சமூகவியல் ஆக்கப்பட்ட கல்வி. அந்த கல்வி நம்ம பேசலை. அது நமக்கு எதை கொடுக்குன்னா, அந்த கல்வி நமக்கு வந்து என்ன தகவலை கொடுக்கும், பயிற்சி கொடுக்கும், நம்ம அப்புறம் அல்லது என்ன திறன்களை கொடுக்கும், கருத்துக்களை கொடுக்கும், நம்மளை வந்து ஒரு நுகர்வோர் ஆக்கும். ஏனென்றால் அது விற்பனை கல்வி, எஜுகேஷன் இஸ் ஃபார் சேல் அப்படின்னு போர்ட் போட்டு டியூஷன் போட்டு சொல்லி கொடுத்துட்டா, டியூஷன் போட்டு இன்னும் போர்ட் போட்டு அதுக்கு விலை என்ன ப்ரைஸ் போட்டுருவாங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. அதை தான் கல்வின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நான் பேசக்கூடிய நம்ம பேசக்கூடிய கல்வி, இந்த ஆன்மீக கல்வி அப்படின்னு சொல்கிறது, இது வந்து நுகர்வோருக்கும் விற்பனையாளருக்கும் உள்ள சம்பந்தம் அல்ல. நாம் அடைந்த அத்தனை கல்வியும் அதையாக அதனால்தான் வந்து அந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் என்ன கீழே உட்காந்துருப்பாங்க. இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து நாக்கில் உட்காந்துருப்பா, வார்த்தையை நின்று சொல்லி கொடுத்துருக்கார். ஏன் ஒரு விற்பனையாளர், இஸ் ஒன்லி எ சேல்ஸ்மேன், இஸ் நாட் எ டீச்சர், இ நெவர் பிகம் அ டீச்சர், இஸ் ஒன்லி அ சேல்ஸ்மேன். ஐ சேல்ஸ் இஸ் என்ன ஸ்டடீஸ் அண்ட் தி ஆர் த பை கன்சியூமர்ஸ், காசு கொடுக்குறாங்க அவனுக்கு கிடைக்கிது அவ்வளோதான். இவ்வளவு மலிவாக நம்ம பேசக்கூடாது தான், ஆனால் இருந்தாலும் அதுதான் உண்மை. அதனால தான் நமக்கு என்ன கல்வி வேணும், ஆன்மீக கல்வி வேணும்னு சொல்லிட்டு போய் கூடியிருக்கோம் நாம். ஸோ இந்த உண்மையை நாம் வந்து கொஞ்சம் வலிக்கும் கேட்குறதுக்கு. எப்பொழுதுமே கல்வி கல்வி என்பது கூட ஒன்றை அழிக்காமல் இன்னொரு புது கல்வி கிடையாது. கல்வி என்பது ஒரு ஆக்ககரமான செயல் அல்ல, அழிவும் கூட. அங்கே என்ன அழிகிறது, ஏற்கனவே யூ கோட் அன்லேர்ன் சொல்லுவார் பாருங்கள் ரஜினிஷ். ஏற்கனவே என்னென்ன படித்து வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், விட்டுட்டு புதுசாக உள்ளே வைக்கணும். அதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன புதுசாக சொல்கிறாங்களே, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, சொந்தமாக இதோ மண்டை கலந்து போச்சோ அப்படின்னு இல்லை இல்லை தோணும். இப்போ நம்ம பேசுகிறப்ப சில பேருக்கு தோணிச்சா யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அர்த்தம். யூ ஃபிட் இன் வெரி வெல் டு திஸ் சொசைட்டி, யூ ஃபிட் இன் வெரி வெல் டு திஸ் வேர்ல்ட், யூ ஃபிட் இன் வெரி வெல் டு திஸ் திஸ் ஃபேமிலி, பிகாஸ் யூ ஆர் மெம்பர் ஆஃப் திஸ் என்ன ஹியூமனிட்டி. நீ அப்படி தான் நினைப்ப, அப்படி தான் இன்னும் கட்டமைக்கப்பட்டிருக்க. ஏன்னு சொன்னால் அப்படி தான் உன்னை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க சுவாமி சின்மையாக சொல்லுவார், யூ ஹவ் பீன் பிரெயின் வாஷ்டுன்னு. தென் வாட் ஐ வாய் ஆர் யூ ஹியர் ஃபோன், ஐ எம் வாஷிங் த பிரெயின் ஒன்று சொல்லுவார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அவங்ககிட்டருந்து மட்டும்தான் வருன்றேன். இன்னும் எப்படிப்பட்ட சிந்தனையாளர்களாக எப்படிப்பட்ட தெளிவு இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வருது பாருங்கள். ஏன்னோ அவர் இன்ஸ்டனபிள் சொல்கிறார், இதெல்லாம் நினச்சி பதில் சொல்கிறதில்ல. ஆக கல்வி எப்பொழுதுமே நம்ம நினைக்கிற மாதிரி ஆக்ககரமான செயல்பாடு அல்ல, அது அழிவு செயல்பாடும் கூட. ஒன்றை அழித்து, ஒன்றை நீக்கி, ஒன்றை வந்து என்ன உடைத்து மறுத்து நீக்கம் செய்து அந்த இடத்துல புதிய புதிய அறிவை நிறுவுவது. அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் உண்மையான கல்வி. அப்போ அங்கே வந்து என்ன இருக்கணும், அதனால தான் யூ கெட் ஹர்ட். இப்போ எங்கள் நாங்கள் 91 வந்து எங்கள் ஆர்ஷி வித்யா குருகுலத்தில் படித்து கொடுக்குறப்ப ரொம்ப பேர் ஒரு புண்பட்டு போயிட்டாங்க சுவாமி பேசுனது கேட்டு. இல்லையே, நான் ஒருத்தர் சிவானந்த ஆசிரமம் வந்திருக்காங்க, ஒருத்தர் இன்னொரு ஆசிரமம் வந்திருக்காங்க, நிறைய மற்ற ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுவாமி. 1991 நல்ல நினைப்பு இருக்கு எனக்கு. அங்கே நிறைய என்னோடய நண்பர்களும் கூட வேறு வேறு ஆசிரமத்திலலாம் வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னால் முறையாக வந்து இந்த என்ன சாஸ்திர கல்வியை படிச்சுக்கணும், மரபான ஒரு ஒரு ஆசிரியமுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டீச்சர் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி. பட் வென் ஹி ஸ்டார்டட் டாக்கிங் எல்லாரும் ப்ரோக் டவுன். ஓ, இது என்ன அப்படி பேசுகிறார், ஒரு லிட்டில் அவர் கொஞ்சம் வேடிக்கையெல்லாம் பண்ணுவார், என்ன கொஞ்சம் இந்த என்ன என்ன இன்டகிரல் யோகா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 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 டான்ஸு, கொஞ்சம் யோகம், கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் பக்தி அப்படின்லாம் ஆடி கேம்பார். அந்த அந்தந்த சம்பிரதாயத்தை வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, கேட்டு துடிச்சு போயிட்டாங்க. வெளியே நாங்கள் போகும்போது பேசிக்குவோம், என்ன என்னால் இந்த ஆள் இப்படி பேசுகிறான்னு பேசிக்குவோங்க. அப்போ எங்கள் சுவாமி சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது பெயர்லாம் எந்தெந்த சுவாமின பெயர்லாம் குறிப்பிட விரும்பலை, இருந்தாலும் சொல்கிறேன். அதனால் ஒரு கல்வி அப்படின்னு சொன்னால், படிக்கிறது அப்படின்னு சொன்னால் பெரிய உடைவு ஏற்படும், மனசு கஷ்டமாக தான் இருக்கும். என் சார் ஏற்கனவே நீங்கள் படித்து வச்சதெல்லாம் இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் சொல்கிறேன், நீங்கள் நுகர்வோர்னு சொல்கிறேன், இஸ் அ சேல்ஸ்மேன் சொல்கிறேன். கஷ்டமாக கேட்க டீச்சர்ஸ்க்கு எப்படி இருக்கும் கேட்க, அவன் உண்மையாக சொல்லி கொடு, உண்மையிலே பாடுபட்டு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. மேபி அவங்ககிட்ட என்ன இருக்கும், நிறைய தியாகம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அது வந்து பிகாஸ் தேவ் பின் இன்னும் குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் வேதாந்தா, அதனால் இன்னும் அதனால அவங்களுக்கு தியாகமான பன்மை, அந்த அன்பு, பிள்ளைங்க மேலே பற்று, பாசம், அவங்க என்ன பண்ணாலும் சரி சரி தொலைஞ்சு போட்ட நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னோ நமக்கு இருக்கும் பாருங்கள். அது வந்து வேதாந்த கல்யாணம் நமக்கு ஏற்பட்ட ஒரு மனப்பக்குவம். அது தேட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் வித் மாடர்ன் எஜுகேஷன். ஆக எப்பொழுதுமே எனக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஒரு ஒரு உடைவு ஏற்படும். அது அதனால் அதை நாம் வந்து என்னது ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும், ஒரு ஆணவ உடைவை ஏற்படும். ஆசிரியர்ன்று கசப்படியாத மாணவர்களே இருக்க மாட்டாங்க. ஆசிரியரிடம் நல்ல ஆசிரியர் இருந்தால், இஃப் இஸ் அ குட் டீச்சர், அவரிடம் கசப்படையாத இல்லை வெறுப்படையாத மாணவர்களே இருக்க மாட்டாங்க. நிறைய உரசல்களும் நிறைய ரத்த கலரையும் ஏற்படும். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதை 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 யார் தாண்டி வர கடக்கும் பொழுது தான் அவங்க என்ன அவர் நமது என்ன ஆயிடுவார், உள்ளம் கவர் கல்வன் ஆயிடுவார். அது வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் நடக்கணும். அது நடந்தால் நாம் பேர் பெற்றவர்கள், நடக்கலாம் வச்சுட்டோன்னா ட்ரோப்பா. ஆன்மீக கல்வியில் சொல்கிறேன், சாஸ்திர கல்வியில் சொல்கிறேன், அது ஏறக்குறைய நம்மெல்லாம் அதை கடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அது நல்லாவே அந்த காலகட்டத்தில் என்ன முதியா அறிவு இல்லையா, அறியா பருவம் இல்லையா, அது அப்படி தான் இருக்கும், தப்பும் கிடையாது. அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சுன்னா தப்பும் கிடையாது, ஏன்னா அந்த அந்த வயசுக்கு அவ்வளோ தான் முடியும். இந்த வயசுக்கே நமக்கு ஒன்றும் உரைக்கலன்னு சொன்னால் அந்த வயசில் எப்படி வந்திருக்கணும், வேகம் கெடுத்தாண்ட வேந்த நெறி வழிவு, வேக வேகமாக படிச்சிருப்போங்க, வேக வேகம் எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த கசப்பும் அந்த அந்த என்ன வருத்தமும் அந்த குழப்பமும் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி வர ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அங்கே தான் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நாம் வந்து ஒரு நம்ம நாம் வந்து அதான் சொல்லுவாங்க, நம்மை சீண்டாத ஒரு நல்ல ஆசிரியனே கிடையாது. எல்லா நல்லாசிரியர்களும் நம்மை சீண்டுவார்கள், கொந்தளிக்க வைப்பார்கள், உடைத்து எறிவார்கள். ஏன்னா உங்களால் ஆக வேண்டியது ஒன்றும் அவர்கள் கிடையாது, அவர்களால் ஆக வேண்டியது உங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, நிறைய இருக்குது. நமக்கு ஞானம் தேவையே. இப்படி புரிந்து கொண்டு இப்பொழுது ஏன் சொன்ன இந்த மனம் சொன்னோம் இல்லையா, இந்த மனம் இத்தனையும் பண்ணோம், மனம் தான் நம்ம கர்த்தாவாக இருக்காரே, நமக்கு செய்பவனாக இருக்கானே, அது வந்து கருவியாக இல்லாமல் செய்வோனாக இருக்கணும் இல்லையா, நமக்கு இவ்வளோ கோபமும் இவ்வளோ வருத்தமும் எல்லாம் ஏற்படும். ஆனால் அதை கடந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஏற்படும் பொழுதே வந்து கிவிங் அப்போ அப்போ தான் என்ன சொல்லுவாங்க, ஆல்வேஸ் கிவிங் தி பெனிஃபிட் டவுட் டு தி டீச்சர், ஆல்வேஸ் கிவிங் சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை, ஆல்வேஸ் கிவிங் தி பெனிஃபிட் டவுட் டு தி டீச்சர், தட் ஒன்லி கம்ஸ் த்ரூ ஸ்ரத்தா இல்லையா. ஏன் வேதம் தப்பாக இருக்காது, சாஸ்திரம் தப்பாக இருக்காது, அது சரியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ரத்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடஞ்சி போயிடுவோம், தாக்கே பிடிக்க மாட்டாங்க, பிடிக்க மாட்டோம் நம்ம. ஆனால் நம்ம தாக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஏதோ 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 புண்ணியம் செய்த, என்ன புண்ணியம் செய்த நீ நெஞ்சுமேன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, ஏதோ புண்ணியங்கள் எங்கேயோ விட்டக்குறை தொட்டக்குறையாக இருக்குது நமக்கு, அதனால் தாக்கு பிடிச்சி தப்பிச்சு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ ஓகே ரைட் அப்பாடா இருக்கு, இப்போ என்ன இருக்குது நமக்கு, நமக்கு இதெல்லாம் தெளிவாக பிரித்து பார்க்குற இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனம் வந்து இதை அப்படியே பிரித்து பார்க்குற விவேகத்தை அடைஞ்சிருச்சு, அப்புறம் இதுதான் உண்மை அப்படின்ற அதை கெட்டியாக பற்றிக்கொள்கிற வைராக்கியம் இருக்குது. இப்போ என்ன குறைவாக இருக்குது, ஷட்சம்பத்து குறைவாக இருக்குது, தம சமாதின்னு சொல்கிறோம் இல்லையா, தமம் சமம் என்ன தமம் சமம் என்ன உபரதி திதிக்ஷா அப்புறம் ஸ்ரத்தா சமாதானம் சொல்லிட்டு சமத்துலேருந்து சமாதானம் வரைக்கும் இந்த சமாதானம் ஆடுறது இருக்கு இல்லையா, ஆக ஆகிட்ட சமாதானம் முடியாது நம்மளால், அப்போ அது குறைவாக இருக்குது நமக்கு, அதை சரிப்படுத்த தான் இங்கே நமக்கு என்ன வேணும், மனசாந்தி. இப்போ இங்கே பாருங்கள், அறிவு தெளிவாக தான் இருக்குது எனக்கு தெரியும், சாஸ்திரம் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், அப்போ விவேகம் இருக்கா இல்லையா எனக்கு, இந்த ஷட்சம்பத்தியில் இந்த ஷட்சம்பத்தியில் என்னது இந்த சாரி இந்த சாதனா சற்று சதுஷ்டத்தில் வார்த்தை தெரியும், அதான் வேணுமனே பார்க்கிறேன் நான், சாதனா சதுஷ்டயம் சத்துர் நாலு, இந்த நாலில் முதல் ரெண்டு இருக்கு இல்லையா, என்ன அது விவேகம் வைராக்கியம் எல்லாருக்குமே உண்டு, அதில் ஏதோ சந்தேகம் இருக்கா, விவேகம் இல்லாமல் ஒரு நிமிஷம் நமக்கு உட்கார முடியாது. வைராக்கியம் சரி, வைராக்கியம்னா அதுதான் உண்மை அப்படின்னு நல்லாவே அறிவுக்கு தெரியும், ஆனால் மனசு இல்லைப்பா என்னத்துனாலும் இவ்வளோ கடுமை தேவையில்லை, இவ்வளோத்துனாலும் இவ்வளோ இவ்வளோ ஓப்பனாக பேச வேண்டியதில்லை, என்னத்துனாலும் இவ்வளோ என்ன இவ்வளோ சீண்ட வேண்டியதில்லை, இவ்வளோ உரச வேண்டியதில்லை, இவ்வளோ கடுமையாக சொல்ல வேண்டியதில்லை, லகுவாக சொல்லலாமே, ஆ கொஞ்சம் என்ன என்ன ஜனரஞ்சகமாக சொல்லலாமே, நாலு ஜோக்ஸ் உள்ளே போடலாமே, நன்னோட பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஜோக்கு, பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஜோக்கு, நான் அப்படியே பிக்கெட்டு பழகிட்டேன் யூடியூப்பில், அப்படியே கேட்டு பழகிக்குமா, அப்போ எந்த எந்த ஸ்பீச் நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு சுகி சிவம் பேசுகிறது நல்லாயிருக்கும், அல்லது ஒரு லியோனி பேசுகிற ஒரு ஒரு நாலாம் தர பேச்சு நல்லாயிருக்கும் நமக்கு, ஆனால் நல்ல சுவாமிகள் பேசுவாங்க பாருங்க, அங்கே நம்ம சுவாமியே பேசியிருக்காங்க சின்மையாக பேசியிருப்பாங்க, பெரிய ஜோக்ஸ்லாம் இருக்காது, சுவாமி சர்வப்பிரியா தான் ஒருத்தருக்கார், சும்மா கேட்டு பாருங்களேன், பெரிய ஜோக்ஸ்லாம் இருக்காது, கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஜோக்கு, பத்து நிமிஷம் ஒரு ஜோக்கு, அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்லாம் இருக்காது அவங்ககிட்ட, உள்ளதை உள்ளபடி வந்து அப்படி சொல்லிகிட்டே இருப்பான், ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி டயரிங், ரொம்ப என்ன இருக்கும் போர் அடிக்கும் நமக்கு, ஆனால் இருந்தாலும் அதுதான் உண்மை, மனசு என்ன எதிர்பார்க்குதுன்னா அப்பப்போ ஒரு பெரிய ஒரு 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 என்ன விடுதலை, ஒரு ஓய்வை எதிர்பார்க்குது, ஒரு பிரேக் எதிர்பார்க்குது, ரொம்ப லேக்காக இருக்கே, ஒரு கும் கூஸ் பம்ப்ஸ் இல்லையே அப்படி சொன்னால் ஹுஷ்னு அப்படி ஏறணும் பாருங்க மனசில், எங்கே ஏறுது, இதெல்லாம் நம்ம நம்ம விரும்புவோம், நம்மளோட வார்த்தைகள் இதெல்லாம் என்ன அப்படியே இப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டோம் இல்லையா. ஆக அப்படி இல்லாமல் இங்கே நமக்கு இந்த மனம் சாந்தி, நம்மளோட அடுத்த இந்த நம்மளுடைய இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி வந்து சாந்தி, மனித சாந்தி பெறணும் அப்படின்னு சொன்னால் அமைதி பெறணும்னு சொன்னால் இப்போ மனசு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மனசு வந்து மனசில் என்ன இருக்குல்ல, இந்த தமம்னா இந்திரிய கட்டுப்பாடு, சமம்னா மனக்கட்டுப்பாடு, திதிக்ஷானா என்ன எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிறது, உபரதி அப்படின்னு சொன்னால் பர்சியா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒன்று 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 நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், என்ன நமக்கு என்ன என்ன குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இது எதனால் இது குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ தமம்னா என்ன சமம்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டால் மனசுக்கு தான், மனம் வந்து எப்படி இருக்குது, அசாந்தியாக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும், சாந்தப்படுத்தணும். சாந்தப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு சாஸ்திரமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அதுக்கு உபாசனா தான் மருந்துன்னு சொல்லுது. நம்ம சாண்டோக்கிய உபநிஷத் பார்த்தோம்ல, ஒன்று வந்து 8 அத்தியாயங்களில் மொதல் 5 அத்தியாயங்கள் என்ன பேசுறது, அடுத்து 3 தான் ஞானத்தை பற்றி பேசும். அப்போ தான் செஞ்சு முடிச்சோம் நாம். 5 அத்தியாயங்கள் தொடர்ந்து உபாசனை, ஆனால் ஓம்கார உபாசனை, பிரணவ என்ன என்ன பிராண உபாசனை, அப்புறம் ஆலம்பனம்னு வார்த்தைலாம் கேட்ட மாதிரி இருக்குல்ல, இல்லை அட்லீஸ்ட் கேட்ட மாதிரி இருக்கணும் நமக்கு, இல்லை ஆமாம் ஆலம்பனம், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலம்பரம்னு சொன்னால் ஒரு அடையாளம் ஒரு குறியீடுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஏன் பேசுது அப்படின்னு சொன்னால், இந்த மனசை வந்து என்ன கட்டுப்படுத்துறதுக்கு தான். ஆக இந்த மனம் சாந்தியாக இருக்குன்னு சொன்னால், முதல் மனசுக்கு என்னன்னா ஒரு பயிற்சி கொடுக்கணும், அது பழகணும். பழகாதது படியாது, படியாதது விடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது என்ன சொல்லுது, ஓம் 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 சொல்லிட்டு, அப்புறம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, மெல்ல அப்படி சொல்லி சொல்லி பழகும் பொழுது மனசு என்ன பண்ணுது. இப்போ மனசில் என்ன இருக்குது, மனசில் நிறைய உலக விவகாரங்கள் இருக்குது. அந்த உலக விவகாரங்கள் நம்ம என்ன பண்ணுது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படியா சொன்னால் என்ன பற்றி, இப்படியா பேசுனாங்க, இப்படியா வந்து உங்களை நடத்துனாங்க, வாணியை சொல்லலையா, ஆமாம் வீட்டுக்கு போனால் பேசாமல் இருக்கான்னு கேட்குறாங்க, வாணியை சொல்லலை. சரி சரி, அப்போ மனசு எங்கே இருக்குன்னு கேட்டால், மனசு இந்த உலக விவகாரங்களில் யாரெல்லாம் நம்மளை எப்படி நடத்துனாங்க, யாரெல்லாம் நம்மள்ட்ட எப்படி கோபிச்சுக்கிட்டாங்க, யாரெல்லாம் நம்மளை வந்து என்ன பண்ணாங்க, இதிலே மனசு இருக்குது. இதுதானே மனசு. என்னோடய கோபத்துக்கு என்ன காரணம், என்னை எரிச்சலுக்கு என்ன காரணம், என்னுடைய என்ன என்ன இந்த இந்த வருத்தத்துக்கு என்ன காரணம், என்னை ஏதோ சொல்லிட்டாங்க, என்னை ஏதோ பண்ணிட்டாங்க, என்னை எந்த மரியாதை, என்னை வந்து மரியாதையாக நடத்தலை, அவமதிச்சிட்டாங்க. இப்படி பொதுவாக நம்மளை பாருங்களேன், லௌகீக தேவைகளை அடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் என்ன உணர்ச்சிகரமானவர்களை பற்றி பேசுகிறேன். எனக்கு இது குறவாக இருக்குது, அது குறவாக இருக்குது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல நமக்கு என்ன நல்ல சம்பாதனை வரணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், நல்ல இல்லை திருமணம் ஆகணும், குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் தாண்டி வந்துட்டோம். அவங்கள தான் நம்ம பேசிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை சொல்லலை நான், அது ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது. ஆனால் இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம், இந்த மனசு என்ன பண்ணுது, ஏன் மனசுக்கு அசாந்தி இருக்குது, ஏன் சாந்தி இல்லை கேட்டால், இவங்க இன்னும் கொஞ்சம் என்கிட்ட நல்லா பேசியிருக்கலாம், இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா என்னை ட்ரீட் பண்ணியிருக்கலாம், இவங்க கொஞ்சம் என்கிட்ட என்ன இவ்வளோ கடுமையாக பேசியிருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு குறை இருக்குது எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம குறை இருக்குது இல்லையா. இப்போ மனசு அந்த குறையிலே இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா, சரி பண்ண. அடுத்த நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போனால் கூட அவங்க கண்ணுக்கு வந்து தான் இருப்பாங்க. நம்மளே வைக்கங்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இல்லை வேறு வழி இல்லை, பத்திரி கொடுக்க போனோம், பையனை கல்யாணம், பொண்ணு கல்யாணம், கொடுக்க மாட்டா ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க, கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, இந்த பாரு வைக்கமில்லாமல் வந்துட்டாங்கன்னு சொல்லி, சின்னடா இது ரொம்ப இருக்குது, எப்படி பண்ணாலும் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது சரி பண்ண முடியுமா, நீங்கள் நம்ம சரி பண்ணவே முடியாது. எப்படி சரி பண்ணலாம், இது சாண்டோக்கிய உபநிஷத்தில் வந்து உபாசனா அப்படின்ற வார்த்தைக்கு சங்கரரே விளக்கம் சொல்கிறார். எது உபாசனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல சொல்கிறா பாருங்க, முதல்ல வந்து இந்த சாஸ்திரத்தில் நமக்கு சமர்ப்பண புத்தி உபாசனைக்கு விளக்கம் சொல்கிறார் சங்கரர். சங்கர் உபாசனை பற்றி பேசுகிறாரு. முதல்ல சாஸ்திரத்தில் சமர்ப்பண புத்தி, வேத வாக்கியத்தில் என்ன சரணாகதி, சாஸ்திர சமர்ப்பண புத்தினா என்ன, சாஸ்திரம் சரியாக தான் சொல்லியிருக்கோம், சாதம் என்ன சொல்ல சொல்லுது, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, இனி என்ன பண்ணுன்னு சொன்னால், ஒன்று வந்து ஓம்காரா தியானம் பண்ணு, இல்லாட்டி என்ன பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமச்சிவாயன்ற ஜபம் பண்ணுன்னு சொல்லுது. இதுதான் ஆலம்பனம்னு சொல்லி இல்லையா. இதெல்லாம் பண்ணிகிட்டே இப்போ பண்ணும்பொழுது என்னன்னு சொன்னால், அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு என்ன இருக்குது, நம்ம மனசையே பாருங்களேன், மனசு என்ன பண்ணோம், மனசு தொடர்ச்சி, மனம் என்பதே வந்து என்னன்னு கேட்டால் தொடர் சிந்தனை தான் இல்லை. மனசை பாருங்கள், நல்லா பாருங்கள், என்ன தொடர்ந்து என்ன இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், தொடர்ச்சியான எண்ணங்களே தான் மனசு. சித்தம்னு சொல்கிறது. ஆனால் சித்தாதான் சித்த விருத்தி நிரோதம்னு சொல்கிறார்ல நம்ம பதஞ்சலி இல்லையா. அப்போ விருத்தினா எண்ணங்கள்னு அர்த்தம். எண்ணங்களை வந்து என்ன நிறுத்துறதுன்னு அர்த்தம், அதில் நிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்மளால் நிகேட் பண்ணவே முடியாது. அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நல்ல எண்ணத்தை, மங்களகரமான எண்ணம். எது மங்களம், சிவம் மங்களம். என்ன சொல்லலாம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏன்னு சொன்னால், டு யூ நோ யுவர் நெக்ஸ்ட் தாட், மனசு நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன என்னன்னு தெரியுமா நமக்கு, தெரியாது. அதுக்கடுத்த இன்னும் தெரியாது, அது பாட்டுக்கு வரும். நம்முடைய உத்தரவு இல்லாமல், நம்முடைய பெர்மிஷன் இல்லாமல், நம்மளை அனுமதி இல்லாமல் அதுபடி எண்ணங்கள் ஒன்று இப்போ நல்லா பாருங்க, எழுந்து இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு எண்ணத்தை எடுத்து இன்னொரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அத்தனை எண்ணங்களும் என்னவாக இருக்கும், ஏதாவது குப்பையாக தான் இருக்கும். சில நல்ல எண்ணங்கள் வரும், ஓகே வெல்கம். சாம் சுவாமி சொல்லுவாங்க, வெல்கமிங் தாட்ஸ் இட்ஸ் நாட் அ டிஸ்டர்பன்ஸ் இன் யோர் மெடிடேஷன். நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க, பார்த்தா அப்படியே என்ன சொர்க்கத்துக்கு, சொர்க்கலோகத்துக்கு அல்ல சிவலோகத்துக்கு போய் அங்கே உட்காந்து சிவபிரம்மனோட தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும், ஒரு நல்ல எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. ஸோ வி டோன்ட் ஹவ் ப்ராப்ளம் வித் தி வெல்கமிங் தாட்ஸ். அதில் நாலு பேர்த்த வாழ்த்திட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தா வருஷ கட்டி நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இல்லை அப்படி கூட இல்லை, அந்த ஆசைலாம் எல்லாருக்கும் இருக்கும் தானே. இன்னும் எப்போ பார்த்தாலும் இவரே பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் நம்ம பண்ணால் என்னான்னு தோணும் எப்போ பார்த்தாலும். இந்த ஆளே உட்காந்து மேஜ் எப்படினாலும் உட்காந்து ஆசீர்வாதம் இப்படி வாதம் பண்ணியிருக்கேன். நம்ம திடீர்னு நம்ம பார்த்தா நம்ம உட்காந்துருக்குமா, பார்த்தா பரிசு, அது பார்த்தா பெரிய கியூவான், இங்கே இருக்கிறது சின்ன கியூ தான், அங்கே இருக்க 1000 பேர் அப்படி எப்படி இருக்கும், அப்படியே புலங்காங்கிதம் அடைஞ்சிருமே, மயிர் கூச்சல் ஏற்படுமே நமக்கு, ஏற்படும் வச்சுக்கோங்களேன், ஓகே நல்லா தான் இருக்கும். இல்லாட்டி பரிசு நீங்கள் தான் பரிசு வாங்குறீங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறீங்களா, இல்லாட்டி பார்த்தா சூப்பர் சிங்கரில் பாடிக்கிட்டு இருக்கீங்களா, என்னென்ன மாதிரி வேணாலும் வரும் தெரியுமா உங்களுக்கு, வரும் வரும். இல்லை எனக்கு வந்ததை சொல்கிறேன் அவ்வளோதான். நான் அன்றைக்கி பார்த்தா ஒரு 1000 பேருக்கு நின்றுட்டுருக்காங்க ஆசி, நான் என்னடா இது பார்த்தா அம்மாச்சி மாதிரி தெரியுது பார்த்தா, என்ன காணும், என்ன அநியாயமாக இருக்கே அப்படின்னு கோவம் வேறு வந்துடுச்சு அந்த நேரத்தில். இப்போ இந்த அம்மாவுக்கு மட்டும் 1000 பேர் வருவாங்க, நமக்கு 10 பேர் தர மாட்டான் அப்படின்னு, இல்லை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான். ஆக நம்ம மனசு வந்து என்னன்னு சொன்னால், வெல்கமிங் தாட்ஸ்னோட ப்ராப்ளம், பட் டிஸ்டர்பிங் தாட்ஸ் இஸ் அ ப்ராப்ளம். அப்போ சாஸ்திரம் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னு சொன்னால், தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு ஜபத்தில் இருக்கிறது, அப்போ நம்ம மனசாந்திக்கு எது காரணம்னு சொன்னால், உபாசனை தான் காரணம். உப ஆசனம் சொல்கிறோம், உபனா பக்கத்தில் சிம்பிளி, நமக்கு அதான் தியானத்துக்கு வந்து எது பொருளாக இருக்கும், எது விஷயமாக இருக்கணும்னா ஈஸ்வரன் தான் விஷயம்னு சொல்லுது சாஸ்திரம். ஈஸ்வர விஷய என்ன, மானச வியாபாரா, மனதுடைய செயல்பாடு, வியாபாரம்னா செயல்பாடு வேலை, மனசோட செயல்பாடு. விஷயம் என்ன ஈஸ்வனாக இருக்கணும். அப்போ உபாசனானா உப அப்படின்னா இப்படி அந்த உபதேசம் மாதிரி தான், உபனிஷத் மாதிரி தான். உபன்னா சமீபம் பக்கம்னு அர்த்தம், ஆசனா பகவானுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஓம் நம சிவாய, ஓம் நம நாராயணாய, ஓம் முருகா, எது ஒன்றாலும் சரி தான். ஆக அது என்ன பண்ணுன்னு சொன்னால், நமக்கு ரெண்டு விஷயம் பண்ணுமா, ஜபத்தில் உள்ள நன்மைகளை பேசுகிறாங்க, அல்லது உபாசனை உள்ள நன்மைகள், அல்ல பூஜை. அதனால தான் நம்ம சொன்னோம் இல்லையா, சரி சரி அவனே வினேன்னு சொல்கிறத விட சிவனே சிவனேன்னு உட்காந்துருக்கலாம். அதனால் நம்ம நமக்கு அப்படி பழக்கம் இல்லை, நம்ம அவனே வினேன்னு சொல்லி பழகிட்டோம், ரொம்ப பழகிட்டோம். அதனால் தான் நம்ம என்ன செய்கிறோம், அதனால தான் அந்த கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். சரி ஒரு ஒரு ஏன்னா அவனே இவனே அவனே இவனேன்னு 1000 சொல்லிகிட்டு இருக்க பதிலாக, சரி ஒரு வெள்ளிக்கிழமை வாங்க நம்ம லலிதா சதசாமி சொல்லலாம்னு சொல்கிறோம். அன்றைக்கி கூட நான் சொன்னேன், ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மாதம் ஒரு முறை வாங்க உட்காரோம். ஏன்னு சொன்னால் இப்படி இப்படி பழகினா தான் மீண்டும் மீண்டும் வந்து அன்றைக்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, சுவாமி இப்போ கந்தசஷ்டி வருது, தீபாவளி வருது, இப்போ கந்தசஷ்டி வருமேன்னு. தீபாவளி இருந்தால் கந்தசஷ்டி வரதான் செய்யணும்னு, தீபாவளியே வருது இது கந்தசஷ்டி வர, இல்லை பயந்து போயிட்டாங்க கந்தசஷ்டின்னு சொன்னோடனே. அப்போ நீங்கள் என்ன அங்கே தான் 36 முறை இந்த வருஷம் இது செய்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அங்கே அங்கே செய்ய போகிறீங்களான்னு. சுவாமி போனது உங்களால் தான் கோவிட் வந்துச்சுன்னு. நான் நம்ம என்ன பதில் சொல்கிறது, சரி யாருக்கெல்லாம் விதி இருக்கோ நம்ம செய்வோம் பார்ப்போம். ஏன்னா அது ஒரு உபாசனை, காலாகாலம் அதை செஞ்சிட்ருக்கோம். அப்போ அதுக்கு அதுக்கான ஒரு சின்ன பதிவு நம்மக்கிட்ட இருக்கும், அதுக்கான ஒரு சின்ன புண்ணியம் சேர்க்கை நம்மக்கிட்ட இருக்கும். அது செய்ய முடியாமல் போனால் இதோ பாவம் நமக்கு சேர்ந்துருக்கு. அதான் செய்ய முடியாமல் போகுது, புண்ணியம் இருந்தால் செஞ்சிடுவோம். இப்போ புண்ணியம் போதெல்லாம் அர்த்தம் புண்ணியம் சம்பாரிச்சுக்குவோம். புண்ணியம் எந்த வந்துருச்சு, புண்ணியம் வந்து இப்போ டோஸில் வந்துருக்கு, பூஸ்டரில் வந்துருச்சு, போட்டாச்சா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக எது எப்படி இருந்தாலும் வந்து நம்ம எதை தவிர்க்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சாதனையை தவிர்க்க பார்க்குறோம், உபாசனையை தவிர்க்க பார்க்குறோம், ஏதாவது ஈஸியவே கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறோம். சாதனையின்றி சாதிப்பார் உலகில் இல்லை. அதனால் இங்கே நம்ம மன சாந்தி அடையணும் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து உபாசனையின்றி மனம் சாந்தி ஞானமடையதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் ஞானம் அடையிறதுக்கு மொதல் மனசாந்தி அடையணுமே. தகுதி என்ன? சட்சம்பத்து தான் தகுதி. சமதமாதிகள் இல்லைன்னு சொன்னால், மனசமாதானம் அப்படின்னு சொன்னால் ஞானமே அடையாது. அப்போ இதை அடையாமல் எப்படி நீ அது போய் அடைய முடியும்? அதனால் சாஸ்திரம் இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, மொதல் மனசாந்தி அடையணும். எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஞானம் அடையிறதுக்கு. அதனால் நாம் என்ன பண்ணணும், தொடர்ந்து ஜபதபங்களில் ஈடுபடணும், தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடணும், தொடர்ந்து வந்து நாம் என்ன ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இதுவே மனசாந்திக்குள்ள ஒரே வழி என்று உபனிஷத் மட்டுமல்ல கீதையில் கூட பகவான் ஒரு சொல்வதில் சொல்கிறார். சஞ்சலம் ஹே கிருஷ்ணா. அப்படி என்ன எப்படி போகும்? ரெண்டு சொல்கிறாரு. ஒன்று வைராக்கியம், நோண்டு அபியாசம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் வரும். நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஸ்லோகத்தை. ஒன்று வைராக்கியம், இன்னொன்று அபியாசம், பயிற்சினால் தான் முடியும்னு சொல்லுவார். இந்த சஞ்சலம் எப்படி போகும்னு கேட்கான் யார், அர்ஜுனன். ஆக நித்திய யுக்த உபாசத்தேன்னு வரும் கீதையில் 12வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். ஆக உபாசனை நித்திய யுக்த உபாசத்தேன்னு சொல்ல வாருங்க. அது உபாசனை மூலமாகத்தான் நான் வந்து நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன். பாட்டு பாருங்கள், இது சுவாமியோட பாட்டு, சுவாமி எழுதுந்து. பங்கஜம் டாஸ்னு ஒரு அம்மா வந்து இங்கே பாடினாங்க, உங்களுக்கு நினைப்பிருக்கிற எனக்கு தெரில. எப்போ 80களில் 85 நினைக்கிறேன். எங்கள் கோலக்கராய்க்கு நாங்கள் வந்து கிளாந்தானில் இருந்தோம். அப்போ அங்கே வந்தாங்க 81ல். பங்கஜம் டாஸ் சனாதனந்தான்னு சொல்லிட்டு ஒரு சனாத சைத்தன்யான் சனாதன சைத்தன்யான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சுவாமி. இப்போ அந்த சாமி இல்லை, அந்த அம்மா இருக்குது. நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன்னு நம்ம சுவாமி, நம்ம பூஜ்ய சுவாமி எழுதின பாட்டு அது. நாங்கள் பொம்பே ஆசிரம் சின்மயா மிஷனில் பாடிட்டு இருந்தோம் நாங்கள். சரி, இல்லை இந்த நினைவுகள்லாம் என்ன சொல்கிறோன்னா, ஆனானப்பட்ட பெரிய யோகிகளும் ஞானிகளும் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து சாதனை ஈடுபட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன வேதாந்தம் கேட்குறோம், ஞானம் நமக்கு சுத்திக்கும், எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் கூட மொதல் மனசாந்தி அதுக்கு ஒரு தகுதி. தகுதிகளை வரிசையாக சொல்லிகிட்டே வராரு ஸ்ரீகிருஷ்ணன். தகுதியை சொல்லிகிட்டே வராரு. முக்கியமான தகுதி என்னன்னு சொன்னால் மனசாந்தி. அதுக்கு அதனால் என்ன பண்ண, சித்த சுத்தி ஏற்படும். அப்புறம் சித்த ஏகாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையுடன் நினை திருமணி நினைக்கின்ற உத்தமத்தை ஒருமை, மன ஒருமை ஏற்படும். மனசு தேவையில்லாமல் கண்ட கண்ட விஷயங்கள்லாம் நினச்சி வருத்தப்படாது. அவங்க இதை சொல்லிட்டாங்களே, இவங்க இதை சொல்லிட்டாங்களே, என்ன எனக்கு வந்து சரியாக பார்க்கலை, கேட்கலை, பல மாதிரி நமக்கு நிறைய ஆதங்கம் பண்ணுறது வாழ்க்கையில் இல்லை. யாரை பற்றியாவது அவங்க வந்து சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் என்கிட்ட சரியாக பேசலை, இவங்க அவங்க அவர் இவர் என்கிட்ட சரியாக என்னை சரியாக கவனிக்கலைன்னு சொல்கிறாங்க. இனிமேல் கவனிச்சிருவாங்க நினைக்கிறீங்க? அந்த பக்கம் நம் எதுக்கு அவ்வளோ கவனம் நமக்குன்னு தோணலை. ஐ நாட் இன் இண்டிவிஜுவல், ஐ மீன் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல். எதுக்கு இவங்களுடைய கவனிப்பு எனக்கு? எதுக்கு இவங்களுடைய சேவை எனக்கு? எதுக்கு இவங்களுடைய உதவி எனக்கு? என்னென்னாலும் பார்த்துக்க முடியுமே அப்படின்ற ஒரு 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 தைரியம் வரலையான்னு நம்ம மனசுக்கு வருமா? உபாசனை இருந்தால் வருமா? உபாசனை இருந்தால் நிச்சயம் வரும். மனம் சாந்தி அடையும்னு சொல்லிட்டு, அதனால் இந்த மனசாந்திக்குள்ள ஒரே வழி என்னன்னு சொன்னால், இந்த சமதமாதிகளை அடைவதுன்னு சொல்கிறார். என்ன இந்த என்ன சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இதை அடையிறது அப்படி தான் மனசாந்திக்கு வழின்னு சொல்கிறார். அப்படி ஞானத்தை பற்றிலாம் பேசுவோம். அப்புறம் இது ஒரு ஒரு குணம்தான். அடுத்த குணம் அபைஷுணம்னு சொல்லிட்டு வருது. நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.